கிறிஸ்தேசுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்திலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த ஒரு நல்ல நாளில் தேவன் அவருடைய கிருபையில அநேக பட்டணங்களில் இந்த ஒரு சத்தியத்துக்கு சாட்சிகளாய் வாழக்கூடிய பரிசுத்தவான்களாய் இருக்கிற நம்மை தேவன் ஒன்று கூட்டி இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறார். எதற்காக என்றால் அவருடைய உன்னதமான சத்தியங்களை நாம் கேட்கவும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு ஆத்ம ஜீவியத்தில் நாம் பலப்படுவதற்கு வாய்ப்பாகவும், தேவன் அமைத்து கொடுத்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்திற்காக நாம் யாவரும் தேவனுக்கு உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் உங்கள் மத்தியில் சகோதரர் தெளிவாக சொன்னது போல ஒரு பர்டிகுலரா ஒரு டாபிக், ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பை மூன்று கோணங்களில் நம்ம ஆராயப் போகிறோம். இந்த நாளில் அந்த தலைப்பு ஒன்று செய்கிறேன், அதுதான் அந்த தலைப்பாக இருக்குது. திஸ் ஒன் திங் ஐ டூ, அந்த ஒரு தலைப்பின் கீழ் இன்னைக்கு நம்ம பாடம் பார்க்க போகிறோம். இதற்குரிய வேத பகுதி பிலிப்பியர் 3:13 அது காணப்பட்டாலும், நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று பிலிப்பியர் 3:12-15 நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3:12-15 இந்த வேத பகுதிகள் ஒரு அருமையான அர்த்தமுடையதாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதும் போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களை இந்த 3 அதிகாரத்தில் அவர் பேசியிருக்கிறார். உண்மையாக இந்த ஒரு உண்மை சத்தியத்துக்குள் கடந்து வந்து இந்த சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த 3 அதிகாரம் பற்றி நன்கு புரியும். இந்த 3 அதிகாரத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய முறையில நமக்கு வேண்டிய பாடங்களை பல்வேறு கோணங்களில் எடுக்கலாம். ஒருவேளை கேரக்டர் ஸ்டடி எடுக்கணும்னாலும் அதற்கு ஆதாரமாக இந்த 3 அதிகாரத்தில் இருந்து நாம் வசனங்களை எடுக்கலாம். ஒருவேளை பாஸ் ஓவர் மெடிடேஷன் செய்யணா கூட எடுக்கலாம். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் பற்றி நம்ம படிக்கணும்னாலும் இதே அதிகாரத்துல அப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு காணப்படுகிறது. இன்னும் ஒரு ஆவிக்குரிய விஷயங்களா இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் நம்ம எடுக்கணும்னா கூட இந்த அதிகாரங்கள்ல இருந்து நம்ம எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வேத பகுதி இது அப்போஸ்தலர் பவுல் அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள்ல. பட் எப்பயுமே ஒரு பொதுவான காரியம் என்னவென்று பார்க்கும் போது, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள் மெஜாரிட்டி, அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும்னா ஒரு ஆவிக்குரிய போதனை கொடுக்கக்கூடியவைகளாக நமக்கு இருக்கும். உங்களுக்கு புரிய நினைக்கிறோம், போதனைகள் அல்லது நமக்கு கேட்கக்கூடிய பாடங்கள் தீர்க்க தரிசனங்களாகவும் வரும், கால கணக்குகளாகவும் வரும், குணலட்சணங்களுடைய வளர்ச்சிகளாகவும் வரும். இப்படி பல்வேறு விதங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பாடங்கள் நமக்கு எடுக்கப்படும். ஆனா மெஜாரிட்டி தேவனுடைய வார்த்தையில, விசேஷமா இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய பாடங்களே அதிகமா இருக்கும். அது பொதுவாக வாசிக்கும் போது அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை சகோதரர் ரசூலுடைய ரைட்டிங்ஸ்ல பார்த்தா கூட அவர் எழுதியிருக்கிற மெஜாரிட்டி லெசன்ஸ் அது அப்படித்தான் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த முறையில தேவன் வெளி தோற்றமா பார்க்கும் போதே அவருடைய வார்த்தையில இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய வசனங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது எதற்காக சொல்லும் போது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணினா அந்த உடன்படிக்கையில வளர்வதற்கு, ஒரு ஆவிக்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு அது மிக மிக அவசியமான ஒன்று. இது தேவன் அறிஞ்சிருக்கிறார். சில விஷயங்கள் தீர்க்க தரிசனங்களாகவும் கால கணக்குகளாகவும் நமக்கு அவசியமானவைகள் என்றாலும், முக்கிய பங்கு ஒரு புது சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட இருந்து அல்லது அவருடைய வார்த்தையில இருந்து ஆழமான ஆவிக்குரிய ஆகாரங்களையும் போஜனங்களையும் அவர் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது தான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது வளர்ச்சி நோக்கி காணப்படும். எனவே தான் இந்த நாள்ல நமக்கு தேவன் கிருபையாக இந்த ஒரு நாள் கூடுகை எப்படியே அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பலத்திற்காக, ஒரு ஆவிக்குரிய முறையில நம்ம பலப்படுவதற்கு ஏதுவாக தேவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க வாசிச்ச வேத பகுதி கூட அந்த மாதிரி சமாச்சாரங்களை தான் அது உள்ளடக்கியதாக அது இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பார்ட் கடந்து வந்தோம்னா, இந்த ஒன்று செய்கிறேன் என்ற தலைப்பின் கீழே வந்திருக்கிறோம். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசனாக நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகிற அந்த ஸ்பிரிச்சுவல் லெசன், அதற்கென்று நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள், அந்த வசனங்களை நம்ம கவனிச்சோம்னா நம்ம புரிந்து கொள்வதற்கு ரெண்டு முயற்சிகள் இருக்கலாம். பொதுவா எப்பயுமே நியூ டெஸ்ட்மெண்ட்ல, சில சில நேரங்களில் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல கூட நம்ம வேதத்தை ரீட் பண்ணும் போது, தியானத்திற்குன்னு எடுக்கும் போது ரெண்டு முயற்சிகள் மேற்கொள்ளலாம். முதல் முயற்சி என்னன்னு பார்க்கும்போது, லிட்ரலா எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம அப்படியே நம்ம ரீட் பண்ணும். ஏன்னா இங்க அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிற விஷயங்கள், அவர் அடையாள பாஷை யூஸ் பண்ண, அவர் ஊமை பாஷை யூஸ் பண்ண, நேரடியாக அவர் தன்னுடைய இந்த கடிதத்தை அந்த பிலிப்பு சபையாருக்கு அவர் எழுதியிருக்கிறார். அப்ப அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் படிச்ச உடனே அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும். நேரடியா பார்க்கும்போது அந்த சமாச்சாரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அவர் என்ன பேசியிருக்கிறார் சொல்லி வாசிச்ச அந்த 12 முதல் வசனங்களை பார்க்கும்போது அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் பொதுவான காரியங்களா நம்ம பார்த்த உடனே நமக்கு புரியும். இது ஒரு முயற்சி. எப்பயுமே பைபிள்ல வசனங்கள் படிக்கும் போது இல்ல ஏதாவது பாடங்கள் நம்ம கேட்கும் போது இது ஒரு முதல் முயற்சி. நேரடியாக சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு முயற்சி காரியங்கள் அது பொதுவா இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் கூட அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, தேவன் அடிப்படையாக அவருடைய தெய்வீக திட்டங்களையும், தேவன் என்ன சித்தம் வச்சு இந்த பூமியை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார், விசேஷமாக இந்த கால பகுதியில அதுல நம்ம எப்படிப்பட்டவர், இதை பற்றி தேவன் நமக்கு காண்பிச்சிருக்கிறார். நம்ம கூட தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எனவே இப்படி ஒரு கான்சென்ட்ரேட்டட் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிற விதம் வேற, தேவனையும் அவருடைய தெய்வீக சத்தியத்தையும் இன்னும் அறியாமல் பேரளவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் வசனங்களை பார்க்கக்கூடிய விதம் வேற. வேதம் ஒன்றாக இருந்தாலும் இதுல டிஃபரண்ட் ஆகும். எனவே அந்த ஒரு தோற்ற பார்வையில கிடைக்கக்கூடிய அர்த்தங்கள் என்பது நிச்சயமாக நமக்கு சில படிப்பினைகளை, சில புரிந்து கொள்ளுதல்களை நமக்கு ஏற்படுத்தும். இது ஒரு முதல் முயற்சி பைபிள் பார்க்கும்போது ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்யணும். இரண்டாவது ஒரு முயற்சி இருக்குது, அது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டாக், ஆவிக்குரிய சிந்தை. எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் தோற்றமா பார்க்கும்போது அது ஒரு மேலோட்டமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனா அதே வசனங்கள் உன்னிப்பாக ஆராயப்படும் போது, விசேஷமாக அதற்கே தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை அவங்க ஆராயும் போது, அவைகளுக்குள்ள இருந்து தோற்றத்தில் கிடைக்காத அநேக புதை பொருள்கள் அது ஆராயும் போது அது கிடைக்கும். அதனால்தான் நம்முடைய இரட்சகர் சொன்னார், கர்த்தர் இயேசு, வேத வாக்கியங்களை நீங்க போய் ஆராய்ந்து பாருங்கள். நீங்க வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும், பல விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. எனவே நீங்க வேதத்தை என்ன செய்யணும்னா ஆராயணும் சொன்னார். அப்ப ஒரு கடைசி கால சபை சுவிசேஷ யுகத்துல அவங்களுடைய விசேஷம் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வசனங்களை அவங்க ஆராயக்கூடியவங்களாக இருப்பார்கள். அப்ப அந்த முறையில அப்போஸ்தலர் பவுல் பேசியிருக்கிற இந்த பிலிப்பிய நிருபத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த சில வசன பகுதிகள் பார்க்கும் போதே ஒரு பொதுவான புரிந்து கொள்தல் நம்மளுக்குள்ள வந்தாலும் அந்த விஷயங்களை ஆராயணும். ஆராயும் போது அந்த ஆராய்ச்சி எப்படி இருக்கும் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த வசனங்கள் சகோதரர் ரகுவுடைய வார்த்தையில என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படுது, அவர் தன்னுடைய தேவன் கொடுத்திருக்கிற ஆவியில தேவனால பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்து அந்த வசனங்களை ஆவிக்குரிய முறையில அவர் எந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார் பார்க்கலாம். இன்னொன்று, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்முடைய சிந்தைகள்ல பதிவு பண்ணியிருக்கிற நமக்கு விசேஷமாக இந்த வசனங்களை நம்ம உற்று நோக்கும் போது நமக்குள்ள ஆழமான சில புரிந்து கொள்ளுதல்களை நமக்கு உண்டாகும். எனவே அந்த முறையில பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லிட்ரல் பார்க்கிறோம், ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் தாட் பார்க்கிறோம். இப்படித்தான் வசனங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இன்னைக்கு நம்மளுடைய கேதரிங்ல நம்ம லிட்டரலா பார்க்கக்கூடிய பார்வை பார்க்கறதில்ல, அது ஒரு லெவல் வேணா பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் அடிப்படையில இந்த ஒன்று செய்கிறேன் எனப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆராயப்போம். அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே ஆழமான விஷயம் உள்ளடக்கியவைகள். தோற்றத்துல பார்க்கும் போது பொதுவான இயல்புகள் புரியறது போல இருக்கும். ஆனா அது ஆராயும் போது நம்முடைய சகோதரர்கள் மூலம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய தீர்மானங்கள் மூலம் நம்ம கவனிக்கும் போது அதிகமான ஆவிக்குரிய ரகசியங்களை அது நமக்கு வெளிப்படுத்தும். அந்த ஒரு வெளிப்பாடு தான் என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வெளிப்பாடு பத்தி இப்போ நம்ம மீண்டும் அந்த வசனத்தை நம்முடைய கவனத்திற்குள் கொண்டு வந்துட்டு நம்ம கடந்து போகலாம். பிலிப்பியர் 3:13 வசனம் மீண்டும் வாசிக்கலாம். அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஏதோ பத்தி பேசுற நான் அதை அடைஞ்சிட்டேன் சொல்ல மாட்டேன், பட் அதை அடையிறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி போய்கிட்டு இருக்கிற நான் ஒன்னு செய்யும், நான் செய்யக்கூடிய அந்த ஒன்று அது என்ன? அவர் மறைப்பொருளா இல்லைன்னா அவர் இருதயம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அந்த ஒன்று செய்ய போறாரு, அந்த ஒன்று செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, பின்னானவைகள் அப்படின்னா அவர் வாழ்ந்துட்டு வந்த விஷயங்கள், அவைகளை நான் மறந்து எதிர்நோக்கி எனக்கு சில விஷயங்கள் இருக்குது, அவைகள் எனக்கு முன்னாடி வச்சுட்டு நான் போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்பி பார்க்காம எனக்கு எதிரில் இருக்கக்கூடியது, என்னுடைய ஃபியூச்சரவே என்னுடைய கண் முன்னாடி வச்சு நான் வாழப்போம். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை எதற்காக வாழ்கிறேன்னா, ஒரு விஷயம் ஒண்ணு நான் செய்யறேன் அதற்காக சொல்றாரு. அப்ப அந்த ஒண்ணு செய்யறேன்னு சொல்றாரு, அந்த ஒன்னு என்ன, அந்த ஒன் திங், அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சோம்னா, இதுக்கு நம்முடைய சகோதரர்கள் மூலம் கொடுக்கப்படுகிற வெளிச்சங்கள் பல்வேறு விதங்கள்ல இருக்கு. அந்த ஒன்று என்ற வார்த்தை சொல்லலாம், சில டிவிஷன் பிரிக்கலாம். அந்த ஒன்று, ஒருவேளை தேவனுடைய சித்தம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சோம், த வில் ஆஃப் காட் அப்படின்னு வச்சோம்னா, அதற்கு ஆதாரமா கூட என்ன பண்ணா, அப்போ சொல் பவுல் பேசியிருக்கிற ஒன்று செய்கிறேன், அந்த ஒன்று எதை குறிக்குது? தேவனுடைய சித்தத்தை குறிக்குது. அந்த விதத்திலையும் நம்ம மெடிடேட் பண்ணலாம் ஸ்பிரிச்சுவல் தாட்ல. செகண்ட் மெடிடேஷன் பண்ணோம்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற ஒரு வியூல அந்த ஒன்று செய்கிறேன் அப்படின்னு எடுத்தா தாராளமா அதிலிருந்து நம்ம மெடிடேட் பண்ணோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்த காரியத்தையே நான் செய்கிறேன், அது அதையே நான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஒருவேளை பாடங்கள் பேசணும், ஆவிக்குரிய முறையில ரகசியங்களா ஆழங்களா இருக்கணும்னாலும் தாராளமா இருக்கலாம். இன்னொன்னு இருக்குது வெரைட்டி, என்ன விதம் அப்படின்னா, நம்முடைய குணங்களினுடைய வளர்ச்சி, கேரக்டர் டெவலப்மெண்ட். ஒன்று செய்கிறேன், என்னுடைய குணங்களை, பலவீனமான குணங்கள் எனக்குள் களையப்பட்டு கிறிஸ்துவை போன்ற அந்த சாயல்ல நான் ரெடி ஆகிக்கிட்டே போறேன், நான் வளர்ந்துகிட்டே போறேன் அப்படின்னு சொன்னா கூட அது கூட சூட் ஆகும். ஒன்று செய்கிறேன், கிறிஸ்துவின் சாயல நான் வளர்வதற்கான வாழ்க்கை நான் வாழ்றேன் சொன்னா கூட, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ற அர்த்தத்திலையும் அந்த வசனத்தை நம்ம ஆராயலாம். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா கான்சென்ட்ரேஷன் லைஃப், நம்மளுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. நான் தேவனோடு பண்ணியிருக்கிறேன் ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நான் பண்ணும் போது அது ஒரு பிகினிங், அந்த பிகினிங் எண்டிங் கிடையாது, அது ஒரு பிகினிங். அந்த பிகினிங் நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும், நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நிறைவு அடையணும், அதற்காக அந்த கான்சென்ட்ரேஷனை நான் படிப்படியாக டெவலப்மெண்ட்டுக்குள்ள வளர்ச்சிக்குள்ள நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட தாராளமா அதற்கு ஆதாரமாகவும் எந்த வார்த்தையை கோட் பண்ணலாம்னா, ஒன்று செய்கிறேன். அப்ப சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு பேசின விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறோம். என்னன்னா, இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை லிட்டலா பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவல் தாட்டா பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்பிரிச்சுவல் தாட்ல பார்ப்போம். அப்படி ஸ்பிரிச்சுவல் தாட் பார்க்கும் போது, ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் ஒரு காரியங்கள்ல மாத்திரம் இல்லை, பல காரியங்களா நம்மளுக்கு பிரதிபலிக்குது. தேவ சித்தமா பிரதிபலிக்கும், தேவனுடைய ராஜ்யமா பிரதிபலிக்கும், முன்லட்சணங்களுடைய வளர்ச்சியாக அது பிரதிபலிக்கும், உடன்படிக்கக்கூடிய வாழ்க்கையாக அது பிரதிபலிக்கும். இன்னும் கூட சில சகோதரர்கள் அவங்க ஆராயும் போது இன்னும் கூட சில வெரைட்டி ஆஃப் டைட்டில் நம்ம கொண்டு வரலாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படிப்பட்ட வெரைட்டியில ஒரு பர்டிகுலர் வார்த்தையை மாத்திரம் நம்ம டெஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்து, அப்ப சார் பவுல் பேசியிருக்கிற அந்த வார்த்தை அதனுடைய ஆழம் இது கூட இருக்கு, இது கூட அதோட லிங்க் ஆகும், இந்த வார்த்தை கூட அந்த ஒன்று செய்கிறேன் என்ற வார்த்தையினுடைய ஆழத்துல பொருந்தும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். எந்த வெரைட்டி அல்லது எந்த ரகம் கொண்டு வரலாம்னு சொன்னா, கான்சென்ட்ரேஷன் லைஃப், நம்முடைய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை. இது சும்மா இல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ கடந்த காலத்துல ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு சம்பவம் அன்றோடு முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சம்பவம் அப்படி இல்ல. அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரு ஆரம்பம், எப்ப வரைய தொடரும் நம்ம கிட்டனா, மரணம் வரையில தொடரும். ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமியில பிறக்கும் போது ஜீவன் உள்ளவரா வராரு, அந்த ஜீவன் ஒரு முடிவு இருக்கு, மரணம். அந்த மரணம் வரையில அவர் என்ன செய்யணும்னா, அந்த ஜீவன் தனக்குள் இருப்பதற்காக அவர் சில பிரயாசங்கள் செய்யணும். ஆகாரம் எடுக்கணும், நீர் எடுக்கணும், சில பயிற்சிகள் அவர் எடுக்கணும். ஏன் அப்படின்னு எடுக்கலைன்னா என்னாகும், அந்த ஜீவன் அவற்றிலிருந்து போயிடும். எப்பனாலும் போதா போது, பட் இருந்தாலும் அவருடைய தரப்புல இருந்து செய்ய வேண்டிய சில முயற்சிகள், சில உழைப்புகள் அவர் செஞ்சு ஆகும். அப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும்னா, அந்த ஜீவன் நியமிக்கப்பட்டிருக்கிற காலத்துக்குள்ளேயே அது போயிடும். அதே போல ஆவிக்குரிய முறையில நம்ம எடுத்தோம்னா, நம்ம கூட தேவனோடு எப்ப உடன்படிக்கை பண்ணமோ, உண்மை சத்தியத்தை கேட்டு இதுதான் சத்தியம், உண்மையான தேவனுடைய சத்தியம் இதுதான் நம்ம அறிஞ்சு என்னைக்கு அவரோடு போய் உடன்படிக்கை பண்ணமோ, அந்த உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கை என்பது அன்றோடு முடியாது, அன்றுலதான் நமக்குள்ள ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பம் நமக்குள்ள படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து நம் மரணம் வரையில நமக்குள்ள காணப்படணும். அப்படி காணப்படக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி சரியான வளர்ச்சிக்குள்ள அது இருந்து ஒரு முழுமை அடையணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா, அதை பற்றிய ஒவ்வொரு நாள் நம்முடைய சிந்தை அதன் மேல இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் அதன் மேல இருக்கணும், நம்முடைய கவனங்கள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய விழிப்புணர்வுகள் அதன் மேல இருக்கணும். அதுதான் நம்ம கம்பேர் கொடுத்தோம், நமக்கு இயற்கையாக பெற்றிருக்கிற இந்த உயிர், மாம்சத்தில் பெற்றிருக்கிற இந்த உயிர், இந்த உயிர் இருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும், ஒரு நாள் கூட மறக்காம அந்த உயிர் மேல கவனம் உள்ளவங்களா இருக்கு. புரியுதோ புரியலையோ, ஆகாரம் எடுக்கும் போது அந்த தாட்டில தான் எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனா நம்ம எடுக்கிற ஆகாரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை அது பாதுகாக்குது, அந்த உயிரை அது சில காலங்களுக்கு தள்ளி கொண்டு போகும். அது போலதான் உடன்படிக்கை விஷயம் கூட, அதை நம்ம உடனே விட்டுறக்கூடாது, அதை ஒவ்வொரு நாள் அதனுடைய காரியத்தின் மேல நம்முடைய கவனங்கள். எனவே இந்த ஆங்கிலத்தான் நம்ம இன்னைக்கு அந்த வசனத்தை அப்ரோச் பண்ண போறோம். கான்சென்ட்ரேஷன் லைஃப் பத்தி ஒன்று செய்கிறேன், அதுதான் அப்போ சொல் பவுல் சொல்றார், ஒன்று செய்கிறேன், என்ன செய்யறேன்னா, என்னுடைய உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கையை அதன் மேல கவனம் உள்ளவராய் இருந்து அதற்கான வாழ்க்கையாக என்னுடைய ஜீவனை நான் செலவழிக்கிறேன், இதுதான் அவர் சொல்றார். இப்படிப்பட்ட கான்சென்ட்ரேஷன் லைஃப் பத்தி ஒன்று செய்கிறேன் அப்படின்னா, அது கான்சென்ட்ரேஷன் லைஃப், ஓகே. பட் அதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது, அதை கூட இந்த நாளில் தேவன் கிருபையாக நமக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா, நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய உடன்படிக்கையை வளர்த்து கொண்டு போவதற்கு அந்த விஷயங்களை மூன்று விதங்களாக நம்ம பாடம்லாம் இன்னைக்கு பார்ப்போம். நம்முடைய கான்சென்ட்ரேஷனை நிறைவேற்றுவதற்கு முதல்ல செய்யக்கூடிய விஷயம் பர்சனல், நமக்கு நாமே செய்யக்கூடியது. ஏன்னா அந்த உடன்படிக்கை தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனோடு பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தனிப்பட்ட முறையில் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, பர்சனலா நம்ம செய்ய வேண்டியது என்ன, இது ஒரு பாவம். இரண்டாவது பாவம், நமக்கு அப்புறம் அடுத்த சகோதரர் வந்து உங்க மத்தியில பேசுவாரு, அவர் என்ன பேசுவார் சொன்னா, இப்படிப்பட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தனிப்பட்ட முறையில் நான் செய்த ஓகே, நெக்ஸ்ட் நான் ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருந்து நான் மற்றவங்களுக்கு செய்யக்கூடியது என்ன, ஒருவேளை முடியும் தேவனுக்கான வேலை எதுவா இருக்கட்டும், பட் அது தலைப்பு எப்படி கொடுக்கலாம்னா, ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருந்து என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது என்ன, நான் பிறருக்கு செய்ய வேண்டியது என்ன. எனவே இதுதான் இரண்டாவது, அந்த ஒன்று செய்கிறேன், கான்சென்ட்ரேஷன் லைஃப் பத்தி பிரிக்கலாம். மூணாவது தாட் என்ன வரும்னா, இப்படிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையிலேயும் சரி பிறருக்கும் சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இருக்கக்கூடிய நாம், என்னைக்குமே நமக்கு தெரியும் இந்த உலகம் நன்மைக்கு சாதகமா இருக்காது, ஆதி முதல் கொண்டு நன்மைக்கு விரோதியாகத்தான் இந்த உலகம் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தினுடைய அதிபதிகள் பொல்லாத மனுஷர்கள், அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. அது போல ஒரு ஆவிக்குரியவர்களா இருந்துட்டு நம்ம உடன்படிக்கை வாழ்க்கைக்குரியபடி நம்ம வாழணும்னு சொல்லும் போது, நிச்சயமா அதற்கு எதிர்ப்பதங்கள், அதற்கு எதிரடியான சக்திகள் அவைகள் இருக்கும். நமக்கு நாமே பர்சனலா உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்குரிய வாழ்க்கையை நாம் வாழ முடியாதபடிக்கு நம்மளுக்கு தடைகள் வரும். நாம் இருக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனுக்காக இல்ல மற்ற அங்கங்களுக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கூட என்ன வரும், தடைகள் வரும். இப்படி நாம் நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாதபடி நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், இதுதான் இந்த ஒன்று செய்கிற எண்டிங் ஸ்டேஜ் அல்லது கடைசியாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற பாடம். எனவே இந்த மூன்று பாடல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்கு நாம் பிறருக்கு செய்ய முடியாதபடி நமக்கு ஏற்படக்கூடிய எதிரடியான காரியம், இந்த மூன்று விதங்கள். இன்னைக்கு இப்போ நாம் முதல் விதம் பார்க்கலாம், நமக்கு நாம் செய்ய வேண்டியது. ஒன்று செய்கிறேன், என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் அப்படி எடுத்துட்டோம்னா, அப்படி நமக்கு நாமே நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய உடன்படிக்கையின் வளர்ச்சிக்காக, நிறைவேறுதலுக்காக நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன? இதுதான் கேள்வி. அந்த என்ன என்ற விஷயத்துக்கு பேசிக்கா சில பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அடிப்படை வகுப்புகளே நம்ம கேட்டுக்கிறோம். இந்த பாயிண்ட் புரியாத யாருமே ஒரு உடன்படிக்கைக்குள்ள உள்ளவங்க நம்ம சொல்ல முடியாது. எந்த பாயிண்ட்டுக்குள்ள அப்படின்னா, நமக்குள்ள நடந்திருக்கிற அந்த உடன்படிக்கை எதை காண்பிக்குது அப்படின்னா, தேவனோடு நன்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணின நம்ம எதை காமிக்கிறோம்னா, நமக்குள்ள அப்பதான் என்ன நடந்திருக்குதுன்னா ஒரு கரு உற்பத்தி ஆயிருக்கு. எப்படி ஒரு சகோதரிகள் அவங்க பிரெக்னன்ட் ஆகுற அந்த ஸ்டேஜில் கரு உற்பத்தி ஆகும். அந்த கரு என்ன ஆகும், தொடர்ந்து வளர்ந்துட்டே போய் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது என்ன ஆகும், டெலிவரி ஆகும், வெளியில வரும். அது போல நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், தனிப்பட்ட முறையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, எனக்குள்ள உருவாகியிருக்கிற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் என்பது அது முழுமை அடையல, அது இன்னும் எனக்குள்ள நிறைவடையல, மாறாக அது ஒரு ஆரம்பம் தான் நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு இந்த ஆரம்பம், ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ள போயிட்டு உண்மை சத்தியம் கேட்டு வரும்போது அது ஒரு பிகினிங். அந்த பிகினிங்கே எண்டிங் கிடையாது, அது ஒரு பிகினிங். தொடர்ந்து அந்த பிகினிங் எனக்குள்ள என்ன ஆகணும்னா, ஒரு கரு எப்படி அவசியம் வளரணுமோ அது போல எனக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கை என்பது தொடர்ந்து அது வளரணும். இதை பற்றி வசனம் படிக்கலாம், அதே அதிகாரத்துல பிலிப்பியர் 3:13 மன்னிக்கணும் சிஸ்டர், 12 இந்த இடத்துல என்ன சொல்ற, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இது கூட கேரக்டர் விஷயத்துல கூட தாராளமா நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் லைஃப் பத்தி பார்க்கும்போது, நான் அடைந்தாயிற்று, உடன்படிக்கையில நான் முழுமையாயிட்டேன், நான் நிறைவடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்க முடியாது. ஆனா நான் என்ன செய்யணும், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு நான் நினைக்க முடியாது. அப்ப ஆரம்பிச்சாச்சு, அதே சமயத்துல நான் என்ன பண்ணணும், நான் முற்றிலும் தேறினவனான என்று நான் எண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்க. என்ன சொல்றாருன்னா, நான் ஆசையா என்ன பண்றாரு, தொடர்றேன். எப்படின்னா, இது ஒரு முழுமைக்குள்ள போனோம், அந்த முழுமையை எதிர்நோக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். வேற எதற்காக இல்ல, இந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக. வாழ்க்கை என்பது என்னுடையது, என்னுடைய பர்சனல். இந்த வாழ்க்கையை நான் அந்த கான்சன்ட்ரேஷனை முழுமை அடைவதற்காக நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் தாராளமா சொல்றேன். அப்ப சொல் பவுல் அதுதான் சொல்றார். அவர் ஒரு அப்போஸ்தலன், ஆவியில நம்ம எல்லாரையும் விட ரொம்ப சிறப்பாக தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் அவர். அப்பேற்பட்ட அப்போஸ்தலர் பவுல் அவர் தங்களை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேடினவனான என்று எண்ணாதீங்க அப்படி அவர் சொல்றதில்லை. மாறாக தன்னையே அந்த இடத்துல நிறுத்துறாரு. தன்னையே நிறுத்தி என்ன சொல்றாருன்னா, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேடினவனானேன் என்று நான் எண்ணுகின்றேன். அப்ப அவரே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை நிறுத்தும் போது, இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சிந்திச்சு பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளை, நம்ம யாவருமே கூட அப்போஸ்தலர் பவுல் போலதான், அப்போஸ்தலர் பவுல் போலதான். அவர் எந்த ஒரு ஆவியில் அந்த வார்த்தைகள் பேசியிருக்கிறாரோ அந்த விஷயங்கள் நமக்கு அப்படியே சூட்டபிள் ஆகும். அப்ப அவர் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானே என்று நான் எண்ணதில்லை அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், எனக்குள்ள முழுமை அடையல, பட் என்ன நடந்திருக்குதுன்னா ஒரு ஆரம்பம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஆரம்பம் என்ன ஆகுது, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஆனா அது முழுமை கிடையாது, இன்னும் அது வளரும். கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி தான் அது முழுமை நோக்கி போனோம். அப்படி ஒரு வேளை பேசணும்னா, இன்னைக்கு நம்மளுடைய உடன்படிக்கை கூட எப்படி இருக்கும், தேவனோடு உடன்படிக்கை பண்ணோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணோம், பண்ணதுல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி அப்படி எடுத்தோம்னா, ரெண்டு ரகத்துல நிறுத்தலாம் நம்முடைய நிலையில. என்னென்ன ரகத்துல நிறுத்தலாம்னா, ஒண்ணு எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே இருக்கு, அதே ஸ்டேஜ் அப்படியே நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் என்ன ஆகலைன்னா ஒரு டெவலப்மெண்ட் கூட நடக்கும். பட் ஆரம்பிச்சோம், அந்த ஆரம்பம் அப்படியே ரொம்ப சேஃபா நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் வளரும். ஆனா இன்னும் நம்மகிட்ட இருந்து எடுத்தும் போடப்படும், இருக்கு இன்னும் வளரும். இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு, என்னன்னா ஆரம்பிச்சோம், ஒரு பர்டிகுலர் வளர்ச்சி நமக்குள்ள நடந்தது. அப்ப பாரு, இந்த ரெண்டு திறத்தாருக்கும் உண்மையிலேயே இந்த வார்த்தைகள், அப்போ சார் பவுல் பேசின அந்த உண்டு செய்கிறேன் என்ற வார்த்தைகள், அவைகள் முக்கியமான விஷயம். இந்த வசனங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல அவர் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கிறாரு. எங்கன்னா ரீப்ரிண்ட்ஸ்ல 4470 பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட அடைந்தாயிற்று நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்ற விஷயம் எந்த விஷயத்தை பத்தி அவர் சொல்லனா, மாம்சம் பத்தி அவர் சொல்லல. அவர் சொல்றார் மாறாக அவர் எதை பத்தி சொல்றாருன்னா, ஆவியில ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறத பத்தி பேசியிருக்காரு அப்படி அவர் சொல்றார். ஆவியில வளர்ச்சி முழுமை அடைகிறத பத்தி அந்த இடத்துல பேசியிருக்கிறாரே ஒழிய, மாம்சத்துல முழுமை அடைகிறத பத்தி அந்த இடத்துல பேசவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் பிடிக்குது? இன்னைக்கு நம்ம தான் இருக்கோம் ஓபனா நம்ம சொல்ல போனா, உடன்படிக்கை பண்ணும் போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கோம்னா, சிலர் டீனேஜ்ல இருந்திருக்கலாம், சிலர் கொஞ்சம் அந்த டீனேஜ் தாண்டி ஒரு 20-25 ஏஜ் இருந்திருக்கலாம், சிலர் 30 மேல, சிலர் 40-50 மேல தான் இருந்திருக்கலாம் உடன்படிக்கை பண்ணும்போது. பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள பார்த்தோம்னா, மாம்சத்துல வளர்ச்சி நடந்திருக்கா இல்லைங்களா? நிச்சயமா நடந்திருக்கும். எப்படிதான் நடந்திருக்கும்? திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுடைய ஃபேமிலியினுடைய வளர்ச்சி நடந்திருக்கும். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு யங்கரா இருக்கக்கூடியவருக்கு தன்னுடைய சரீரத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும், சில உலக அனுபவங்கள் அவருக்குள்ள வளர்ந்திருக்கும். பட் இதெல்லாம் என்ன அர்த்தம் குறிக்குது? சிலருக்கு என்ன நடக்கும்? தலைமுடி நிறைக்கும், சிலருக்கு தன்னுடைய உடல் அதெல்லாம் என்ன ஆகும்னா பலவீனமாகும். காரணம் ஏஜ் ஆகிட்டு போகும், பலவீனமாகும். இதனுடைய பொருள்னா என்னன்னா, இது மாம்சத்தில் என்ன நடந்துக்கிறதுக்கு ஒரு வளர்ச்சி நடந்துக்கிட்டு எப்படி நடக்குது, அதற்கான ப்ராசஸிங் நம்ம கிட்ட இருக்கு. என்ன இருக்கு? அதுதான் ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆகாரங்கள், சில உழைப்புகள், இல்ல காலத்துக்கே உரிய சில பலவீனங்கள், வியாதிகள் நமக்குள்ள வரும். புரியுதுங்களா? இது எதனுடைய அர்த்தம்னா, அடைந்தா இருந்து இன்னைக்கு சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்குதான் எல்லாம் புரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த உலகத்துல சொல்றதுக்குன்னு எதுவும் இல்லை. அப்படின்னா என்னாச்சு? ஒரு வளர்ச்சியான ஸ்டேஜுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய முறையில நம்ம எடுத்தோம்னா, இந்த வசனங்கள் அதைத்தான் சொல்லுவோம், ஆவிக்குரிய விஷயங்களை தான் சொல்லுது, மாம்சத்துக்குரிய விஷயங்கள் சொல்லல. நான் அடைந்தாயிற்று அப்போஸ்தலர் பவுல் அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு பர்டிகுலர் வயசுலையும் இப்ப கொஞ்சம் ஏஜ் போனவராகவும் மாறிட்டாரு, அந்த அர்த்தத்தில் அவர் பேசல. அவர் உள்ளான மனுஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த கான்சன்ட்ரேஷன் பத்தி, அந்த உள்ளான மனுஷனுடைய ஆரம்பம், அந்த மனுஷனுடைய வளர்ச்சி, அதை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப சகோதர சகோதரிகளை நம்ம கூட எப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரு ஆவிக்குரிய சகோதரனா சகோதரியா இருந்து நம்முடைய உடன்படிக்கையை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, வெளி தோற்றத்தை வச்சு இல்ல. சிலர் ஒல்லியா இருப்பாரு, சிலர் குண்டாயிருவாரு, சிலர் நல்லா முடி உள்ளவரா இருப்பார், சில காலங்கள் கழிச்சு முடி இருக்காது, கலர் மாறிடும், தோல் சூரியம், வியாதி ஆயிரும், வயசு கூடிக்கிட்டே போகும். இதை வச்சு நம்ம பார்க்க முடியாது ஆவிக்குரிய முறையில. அப்ப எதை வச்சுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார், அதுதான் விஷயம், அதுதான் கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கை. வெளி விஷயங்கள் இல்ல, அது உலகம் பார்க்கும், உலக மனுஷர்கள் பார்ப்பான். ஆனா உண்மையான தேவனும் அவருடைய குமாரனும் அவர்களுடைய அடிச்சுடுகளை பின்பற்றக்கூடிய உண்மையான பரிசுத்தவான்களும் எதுதான் பாக்குறாங்க அப்படின்னா, அந்த உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சி தான் அவங்க பார்க்கறாங்க. அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னா, நான் அடைந்தாயிற்று, எனக்குள்ள முழுமையாயிடுச்சு அந்த உள்ளான மனுஷன், அப்படி நான் நினைக்கிறது இல்ல, இன்னும் நான் வளரணும், பூர்ணத்தை நோக்கி நான் இன்னும் ஓடணும், இப்படித்தான் எனக்குள்ள சிந்தை இருக்குது சொல்லி அவர் சொல்றார். அப்ப இதே தாட்டை இன்னைக்கு நம்ம எடுக்கும்போது சகோதர சகோதரிகளை, அப்ப நம்ம கூட அப்படித்தான் இருக்கிறோம். எனவே அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல, நான் இன்னும் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து போகணும், அப்படி தொடர்ந்து நான் போகும்போது ஒன்னு செய்யணும், அதுதான் என்னுடைய கான்சன்ட்ரேஷனுடைய நிறைவேற்றுதல். அந்த ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல வரணும். இந்த நாள்ல என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக நான் செய்ய வேண்டியது அதுதான் அந்த ஒன்று. நான் செய்ய வேண்டியது என்ன? விசேஷமா தனிப்பட்ட முறையில என்னுடைய கான்சன்ட்ரேஷனுடைய வளர்ச்சிக்காக, அதனுடைய பலப்படுதலுக்காக நான் செய்ய வேண்டிய செயல் என்ன? இதுதான் இதுதான் சப்ஜெக்ட் மெயின் தேவை. இதுல நிறைய ரகங்கள் கொடுக்கலாம். ஒருத்தர் ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்துகிட்டே போகணும். ஓபனா லோக்கல் லாங்குவேஜ் சொல்லணும்னா, ஒருத்தர் ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல அவர் வளர்ந்துட்டே போகணும்னா அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்க எல்லாம் வெரைட்டி ஆஃப் வேர்ட்ஸ் கொடுப்பீங்க. சிலர் சொன்னால் அவருக்கு ரொம்ப பொறுமை வேணும், பொறுமை இல்லைன்னா முடியாது, நிறைய தேவ வசனம் சொல்லியிருக்கு. சிலர் சொல்லுவாங்க அவருக்கு சத்திய அறிவு வேணும், சத்தியத்தை அறியலைன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாது, தாராளமாக சொல்லலாம், உண்மைதான். சிலர் சொல்லுவாங்க அவருக்குள்ள விசுவாசம் வேணும், அதுதான் ஆரம்பம். அந்த விசுவாசம் இல்லைன்னா நிச்சயமாக அவரால் வளர முடியாது. விசுவாசத்தில் அவர் நின்னாதான் அவருக்குள்ள வளர்ச்சி வரும், அது கூட உண்மைதான், அது கூட பலனுக்கு ஏதுவான வார்த்தை. ஆனா சகோதர சகோதரிகளை இந்த நாள்ல இப்படி பல விதங்கள்ல நம்ம பிரிச்சு தாராளமா பேசலாம். நம்ம கான்சன்ட்ரேஷனை வளர்ப்பதற்கு இது எல்லாமே முக்கியம். பட் நம்ம இன்னைக்கு தேவனுடைய கிருபையில ஒரு பர்டிகுலர் சார், ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை மாத்திரமே நம்ம ஆராய போறோம். நம்முடைய பிரயோஜனத்திற்கு அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள நிலைப்பட்டால், நமக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தால், அந்த ஸ்டாண்டர்டை நம்ம ஒவ்வொரு நாளும் கான்சன்ட்ரேஷனுக்கு உரியவர்களாக, ஒரு ட்ரூலி கான்சன்ட்ரேட்டடா நம்ம இந்த பூமியில வாழ்வதற்கு அது உதவி செய்யும். அது என்ன, யாரா சொல்ல முடியுமா? தேவனுடைய சுய பரிசோதனை. வேற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்தால், நிச்சயமா ஸ்வீரா நமக்குள்ள நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பற்றிய ஒரு எண்ணமும் நமக்கு டெய்லி இருக்கும், அதனுடைய வளர்ச்சியும் ஓரளவு நமக்கு நடக்கும். ஒரு சிந்தை இதற்குரிய பதில் சொல்லலாம், ஓபனா சொல்லலாம். அன்பு, லவ். இந்த அன்பு எனப்பட்ட இது ஒரு கேரக்டர், பட் அந்த கேரக்டர்ன்றது மாத்திரம் இல்லாமல் இது ஒரு முக்கியமான சிறப்பம்சமுடையது தேவனுடைய திட்டத்தில், அவருடைய வார்த்தைகள். அன்பு, இந்த அன்பு எனப்பட்ட ஒரு குணம், அந்த ஒரு வார்த்தையினுடைய உள் அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில சரியாக அது காணப்பட்டுச்சுன்னா, அப்போஸ்தல் பவுல் சொன்னார், ஒன்று செய்கிறேன், அந்த ஒன்று நம்ம செய்வதற்கு நமக்கு பேருதவியாக அல்லது அருமையான வழிகாட்டியாக நமக்கு இருக்கும். எதுனா அன்பு. ஏன் இந்த அன்பு எடுத்தோம்? ஒருவேளை விசுவாசம் பண்ணாங்க, அந்த இடத்துல தாராளமா வைக்கலாம், ஃபெய்த் இருந்தா தான் நம்மளால டெவலப்மெண்ட் பண்ண முடியும், தாராளம் சொல்லலாம். பட் இந்த அன்பு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் இருக்குது? சிம்பிளா எடுத்துட்டா, இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஒரு தேவனுடைய கிருபையில பரந்த மனசோட சகோதர சகோதரிகளை ஒன்று கூடி வந்து உட்கார்ந்து உன்னதமான தேவனுடைய வார்த்தை, எத்தனையோ வருஷங்கள் தேவன் பராமரிச்சு வச்ச இந்த உண்மையான வசனம் வார்த்தை, இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான சத்தியம், இதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வசனங்களை ஓபன் பண்ணி படிக்கிறோம், ஆழ்ந்து தியானிக்கிறோம், தேவனுடைய ஆவியில ஒன்னிலைப்பட்டு ஒரே மயில் உள்ளவங்கள உட்கார்ந்துருக்கிறோம். இப்படி உட்கார்ந்துருக்கிறது சாதாரண விஷயமா? நம்ம இந்த பூமியில பிறக்கும் போது இல்லைன்னா, நம்மளை போல சொந்தக்காரர்களா இருந்து இந்த தூத்துக்குள்ள வராதவங்களுடைய நிலை என்ன? அவங்க இன்னைக்கு இந்த பைபிளை எந்த கோணத்துல பாக்குறாங்க? ஏதோ ஒரு மத ரீதியான புத்தகமாகவும், ஒரு புனித நூலாகவும், ஏதோ சடங்காச்சாரங்களும், சில கல்யாணங்கள், சில நல்லது கெட்டதுகளுக்கு மாத்திரமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக இந்த பூமியில நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, இது எப்படி? இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய கிருபை, பாக்கியம் இல்லைங்க? உண்மைதான், அவருடைய கிருபை பாக்கியம். சரி, ஏன் நம்மகிட்ட கொடுத்தாரு? இப்படி தேவன் இவ்வளவு பெரிய சத்தியத்தை நம்ம கிட்ட கொடுப்பதற்கு காரணம் என்ன? என்ன காரணம் தேவன் நமக்கு கொடுத்தாரு இந்த சத்தியம்? இல்லைன்னா இந்த சத்தியம் தேவன்கிட்ட இருந்து நமக்கு வரணும்னா, முதல்ல தேவன்கிட்ட இருந்து இன்னொன்னு நம்ம கிட்ட இருக்கும், நம்ம மேல இருக்கும். அப்படி இருந்தா தான் இந்த ட்ரூத், இவ்வளவு பெரிய வாய்ப்புகள்லாம் நம்ம இருக்க முடியும். அதை பத்தி நீங்க வசனம் படிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 3:16. இது பொதுவான வார்த்தை. உலகத்தில் தேவன் அன்பு வச்சார், இந்த உலகத்தில் அந்த அவர் உலகத்தில் அன்பு வச்சிருக்கிறது. இப்ப யார் மத்தியில செயல்பட்டுக் கொண்டிருக்கு? முழு உலக மத்தியில செயல்படுறதா? யார் மத்தியில செயல்பட்டுக் கொண்டிருக்கு? அதுதான் அந்த வசனத்துடைய முதல் பாட்டு சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ, அந்த விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் மேல இப்போ தேவனுடைய அன்பு என்ன செஞ்சிருக்கு? பிரதிபலிச்சு. உலகத்தின் மேல் அன்பு வச்சா, விசேஷமா அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசி, உண்மையான சத்தியத்தை விசுவாசிச்சிருக்கிற விசுவாசி, அவங்க மேல இப்ப தேவனுடைய அன்பு அது இருக்கு. இன்னொரு வசனம் இதுக்கு ரொம்ப அருமையா சொல்லாகும், ரோமர் 5:8. தேவன் நம்ம மேல என்ன வச்சிருக்கிறாராமா? அன்பு வச்சிருக்கிறார். விசேஷமா இந்த நாம் என்ற வார்த்தை யாருக்கு பொருந்துனா, சுவிசேஷ இடத்துல இருக்கிற சபை. சபை நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப நம்ம பார்த்துதான் அந்த வார்த்தை வருது. என்னன்னா, நம்ம சத்தியத்தை அறியாத காலத்திலேயே தேவன் நம்ம மேல என்ன வச்சிருந்திருக்கிறார், அன்பு வச்சிருந்திருக்கிறார். இந்த அன்பு விசேஷித்தமான அன்பு. இன்னும் இந்த அன்பு உலகத்தார் மேல அவர் இன்னும் காண்பிக்கிறார், இன்னும் காலம் வரும், ஏற்ற சமயம் வரும். பட் இப்ப சிறப்பாக நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். அவர் குமாரனுடைய வாழ்க்கை முடிஞ்ச பின்னாடி அவருடைய சரீரங்களாக, அவர் குமாரனுடைய சரீரங்களாக நாம் வருவதற்கான ஒரு பிரசித்தமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு சொன்னா, தேவன் நம்ம மேல் வச்ச அன்பு. அந்த அன்பை நம்ம கிட்ட எப்படி செயல்படுத்தி இருக்கிறார், நெக்ஸ்ட் அன்பு வைத்திருந்தாரு, அதை எப்படி செயல்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய குமாரனையே நமக்காக பலி கொடுத்திருக்கிறார். எதுக்கு? அப்பதான் நமக்குள்ள ஜஸ்டிபிகேஷன் நமக்கு உருவாகும், நீதிமான் நிலை நமக்கு வரும். அப்படி நீதிமான் நிலை நமக்குள்ள உண்டானாதான் தேவன் நம்ம கூட தொடர்பு வைக்க முடியும். ஒருவேளை அந்த ஜஸ்டிபிகேஷன் நமக்குள்ள உருவாகலைனா தேவன் நினைச்சுட்டே இருக்கலாம், பட் நம்ம வர முடியாது. ஏன்னா அவருடைய நீதி என்ற குணம் அங்க தடுக்கும், நம்ம கூட போக முடியாது. ஏன்? நம்முடைய பாவம் நம்மளை தடுக்கும். அப்ப அவருடைய நீதியும் நிறைவேறணும், நம்முடைய பாவமும் நிவர்த்தி ஆகும். இதுக்கு தேவனுடைய அன்பு அது செயல்படுத்தப்படணும். எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சு? கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபடி மூலம். அப்ப பாரு, இதுல இருந்து என்ன ஒரு உண்மை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, தேவன் நம்ம மேல அன்பு வச்சுதான் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார், இந்த சத்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சத்தியவான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். கர்த்தரே சொன்னார், சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தம் கேட்கிறான். அந்த ஒரு வார்த்தைக்கு உரியவர்களாக, ஒரு சத்தியவான்களாக நம்ம மாறி இருக்கிறோம். எப்படி நமக்கு கிடைச்சிச்சு, மற்றவங்களுக்கு கிடைக்காதது? தேவனுடைய அன்பு. அவர்தான், அவர் நம்ம மேல் அன்பு வச்சா, அந்த அன்பை அவர் குமாரனுடைய மரணத்தின் மூலம் நமக்கு விளங்க பண்ணினார். இப்படித்தான் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. எனவே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அன்பு அவசியம் சொல்லும் போது, எந்த அடிப்படையில் அந்த அன்பு அவசியம், ஏன் அந்த அன்புங்கிற விஷயத்தை கொண்டாந்து இங்க நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரூத் உள்ளவங்களாக, ஒரு கான்சென்ட்ரேட்டடா இன்னைக்கு நம்ம மாறி இருக்கிறோம்னாலே அதுக்கு அடிப்படை எதுனா, தேவன் நம்ம மேல் வச்ச அன்பு. ரெண்டாவது விஷயம் இருக்குது, தேவன் வச்ச அன்பு ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அது என்னன்னா, எபேசியர் 5:2, எஸ், இங்க நம்ம கர்த்தர் இயேசு பத்தி ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்மில் அன்பு கூர்ந்தது போல. யார் அன்பு கூர்ந்திருக்கா? முதல்ல பார்த்தோம் யோவான் சுவிசேஷம், ரோமர்ல பார்க்கும் போது தேவன் அனுபவிச்சார். இப்ப யாருடைய அன்பு? இங்கே கர்த்தர் இயேசுவினுடைய அன்பு. கர்த்தர் இயேசு கூட நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார்னா, அன்பு வச்சிருக்கிறார். இது அவசியமான, நிச்சய அவசியம். ஏன் அப்படின்னா, தேவன் எதையும் தாமா செய்யறதில்லை, அவர் குமாரன் மூலமே செய்யறார். அப்போ தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார், அந்த அன்பை நம்மளுக்குள்ள செயல்படுத்தணும்னா அது யார் மூலம் செயல்படுத்த முடியும்? கர்த்தர் இயேசு மூலம் செயல்படுத்த முடியும். அப்ப கர்த்தர் இயேசு மூலம் அந்த இடத்துல நம்ம ரட்சகர் இருக்கிறதுனால, இங்க ரட்சகரை பார்த்தோம்னா, இந்த ரட்சகர் கூட ஏதோ தேவன் சொன்னதுனால இவர் செய்கிறார் என்ற நிலை மாத்திரம் இல்லாதபடி, ரட்சகர் கூட என்ன செய்யறாரா, நம்ம மேல அன்பு. அவருடைய அன்பு நம்ம மேல இருக்கு. எப்படி இதை உறுதிப்படுத்துறானா, அதுதான் வார்த்தை இருக்குது, கிறிஸ்து நமக்காக. அந்த வார்த்தை, இதே வார்த்தை தான் ரோமர்லயே போயிடுச்சு, நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தார். இங்க பார்க்கும் போது கிறிஸ்துவ பத்தி தனிப்பட்ட முறையில பார்த்தா, அவரும் நமக்காக என்ன பண்ணிருக்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி. அதுதான் சுகந்த வாசனை, தேவனுக்கு ஏற்ற வாசனை அவருடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அப்படி அப்படி ஒப்பு கொடுத்தது எதை காமிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு நம்ம மேல அன்பாய். அப்ப கர்த்தருடைய அன்பு இந்த இடத்துல காண்பிக்கப்படும். அப்ப யோசிங்க, தேவனுடைய அன்பு ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிறோம், கர்த்தருடைய அன்பு அந்த ட்ரூத்துக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப பெருசு, இவங்க ரெண்டு பேர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறது, இதற்கு ஏதாவது தகுதி அப்படின்னு நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட எடுத்து வைக்க முடியாது தகுதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் மரண தீர்ப்புக்கு உள்ளானவர்கள். அப்ப முழுக்க முழுக்க இவர்களுடைய அன்பு நம்ம மேல இருந்ததுனாலேயே பார்க்கிறோம், நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்துல நம்ம உற்று நோக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை புரியணும் அப்படின்னா, தேவன் நம்ம அன்பு வச்சா தகுதி இல்லாத போது, கர்த்தரும் நம்ம அன்பு வச்சா நம்மை தகுதி உள்ளவங்களா மாறணும் அவர் ஈடுபடினால. இப்படி மாறி இருக்கிற நம்ம இப்ப எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த முழு உலகமும் தேவனுக்கு விரோதிகளா அவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கும் போது, நம்ம இப்ப தேவனுடைய பார்வைக்கு உள்ளானவங்களா இருக்கிறோம். அப்படி பார்வைக்கு உள்ளானவங்களா இருக்கிற நம்ம வாழ்க்கை ஒரு உலக மனுஷனுடைய வாழ்க்கையை போன்றது அல்ல, ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு உள்ளானவர்கள். அதே மாதிரி சிறப்பான வாழ்க்கைக்கு உள்ளானவர்கள் அப்படின்னு எடுத்தா, அதுதான் அன்பையின் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஒரு கான்சன்ட்ரேட்டர், நம்ம தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உடன்படிக்கை என்ன என்ன இருக்கோம் நமக்கு தெரியும். நாம் இல்லை, இனிமேல் நான் யாருக்குரியவன், கர்த்தருக்குரியவன். கர்த்தரையே சொன்னாங்க, உடன்படிக்கை இருக்கும் போது அவர் மனசு அவர் வார்த்தை என்ன வந்துச்சு அதே தான் நமக்கு வரணும். எபிரேயர் 10:7 தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உங்களுடைய வார்த்தை என்னை பற்றி என்ன பேசியிருக்குது அதன்படி நான் வாழ்வேன். ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்தா இது போலதான் நம்மளும் வந்திருக்கிறோம். உண்மை சத்தியம் கிடைச்சி என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23 பார்க்கிறபடி நம்முடைய இருதயத்தை கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த இருதயம் அல்லது நம்முடைய வாழ்க்கை, அது யாருக்கான வாழ்க்கை, தேவனுக்கான வாழ்க்கை, ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை. அர்ப்பணிக்கப்படாதவங்க கிடையாது, அர்ப்பணிக்கப்பட்டவங்களுக்குரிய வாழ்க்கை. இதுதான் காமிக்குது இந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு. தேவன் நம்ம அனுபவிச்சார், சத்தியம் கொடுத்தார், புரிய வச்சார், உடன்படிக்கை அளவுக்கு நம்மளை கொண்டு வந்தார். இந்த விகிதங்கள் நம்ம மத்தியில எப்படி செயல்பட்டுச்சு, அவர் குமாரனுடைய அன்பும் நம்ம மேல இருந்துச்சு. இப்ப இந்த அன்புனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்னா, நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேல காண்பித்த அந்த தேவன் மேலையும் அவர் குமாரன் மேலையும் அவர்களுடைய சத்தியத்தின் மேலையும் நம்ம இப்ப என்ன செய்யணும், நம்ம இப்ப அனுபவிக்கணும். இதுதான் பாயிண்ட். இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேல காண்பிச்சிருக்கிற அந்த அன்பு நிச்சயமா நம்ம கிட்ட இருந்து, தேவன் நீங்க காண்பிச்ச அன்பு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, இப்ப அந்த அன்பு நீங்க எனக்கு காமிச்சிருக்கிறீங்க, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ நானும் உங்க மேல அன்புவிக்கிறேன். இதுதான் நியாயம். தேவன் என்னைக்கும் நீதியில பிரியப்படுகிறவர். விசேஷமா அவருடைய பிள்ளைங்க மத்தியில அந்த நீதியின் தன்மைகள் அவர் எதிர்பார்ப்பார். அதுதான் சகோதரர் ரசூருடைய வார்த்தைகள் பார்க்கும்போது அநேக இடத்துல ஒருவர் தேவன் மேல அனுபவிச்சிருக்கிறேன் என்பதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்னா, அவர் நீதி உள்ளவராயிருப்பார். எவர் ஒருவர் நீதி உள்ளவராகவும் நியாயம் உள்ளவராகவும் வாய் பேச்சிலிருந்து நடக்கிலிருந்து காணப்படுறாரோ அவர் தான் தேவன் மேல அன்புள்ளவர். இதுதான் அப்ப அந்த முறையில் எடுத்து பார்த்தா இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, தேவன் மேல அன்பு காமிக்கிறது. இதத்தான் கர்த்தர் இயேசு ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய முதலாம் வருகையின் காலத்தில் அவர் பூமியில வாழும் போது ஒரு சம்பவம் பேசினார். முக்கியமான வார்த்தை இந்த அன்பு பற்றிய வார்த்தை. வேணா படிங்க மத்தேயு சுவிசேஷம் 22 37-38 கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை மாத்திரம் நீங்க மத்தேயு மார்க்கு லூக்கா 3 இடங்களையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு இடத்துல அவரை டெஸ்ட் பண்றதுக்கு வந்து கேட்பாங்க, மத்தையில நியாயப்பிரமாணத்துல பெருசு எது கேட்பார். லூக்கால எடுத்து பாத்தீங்கன்னா நான் நித்திய ஜீவன் சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படி ஒரு கேள்வி. அப்ப இதுல என்ன அர்த்தம் புரிக்குதுன்னா, இந்த பூமியில நான் இருந்துக்கொண்டு நான் ஒரு பரலோக வாசியா மாறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அடிந்து போகிற சரீரத்துல இருந்து கொண்டு ஒரு அழியாமையை நான் சுதந்திரிக்கணும்னா நான் என்ன செய்யணும் கேட்போம். அதுக்கு நம்ம ரட்சகர் கொடுத்த பதில் என்னன்னா, நீ ரெண்டு செய்யணும். அந்த ரெண்டுல முதல்ல நீ என்ன செய்யணும்னா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு வார்த்தை எப்படி இருப்பாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு. அது என்ன புரிக்குதுன்னா, உன் மேல அன்பு கூர்ந்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படின்னு. சும்மா இல்லை, காட்டாத போது நீ போய் காட்டு சொல்ல வரல. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த உன்ற அந்த உரிமை எப்படி கிடைக்குதுன்னா, அவ உன் மேல அன்பு வச்சா அந்த தேவன் மேல நீ என்ன பண்ணணும், அன்பு வை. எப்படி அன்பு வைக்கணும், பாதி இல்லை, கால்வாசி இல்லை, முக்கால்வாசி இல்லை, உன் முழு இருதயத்தோட உன்னுடைய முழு ஆத்மாவோட உன்னுடைய முழு மனசோட நீ என்ன செய்யணும், அவர் மேல அன்பு வைக்கணும் சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம் 38ல். இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. எதற்கான கற்பனை? நீ ஒரு நித்தியவாசியா மாறணும்னா, நீ விண்ணகத்துல ஒரு அங்கமா மாறணும்னா, இந்த மாம்சத்துல இருந்து கொண்டு நீ கடைபிடிக்க வேண்டிய, நீ செயல்முறைப்படுத்த வேண்டிய முக்கியமான கற்பனை. முதலாம் கற்பனை அந்த இடத்துல வருது. அந்த முதலாம் கற்பனைக்கு நீங்க மூல பாஷை பார்த்தீங்கன்னா G4413 அந்த கிரேக்க நம்பர்ல புரோட்டோஸ் எனப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. PROTOS புரோட்டோஸ். அந்த புரோட்டோஸுக்கு என்ன அர்த்தங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, பிஃபோர், பிகினிங், பெஸ்ட், சீஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபார். இவ்வளோ அர்த்தங்களுடைய வார்த்தைகள் எதுனாலும் அந்த இடத்துல ஷூட் பண்ணலாம். இதுல பார்க்கிறோம் முதலாம் பிரதான கற்பனை அப்படின்றதுக்கு பிகினிங் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டா எப்படி? இது தான் ஆரம்பமாக நீ செய்ய வேண்டிய ஒன்று. சீஃப் அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம்? முதலாம்ன்றதை விட முதன்மையாக, நீ முதன்மையாக சீஃப்லியா உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய கற்பனை எது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல. உன் தேவனாகிய கர்த்தரை என்ன அர்த்தம்? உன் மேல அன்பு கூறுங்க. அந்த தேவன் கிட்ட நீ உன் முழு மனசோட அன்பு கூறணும். அப்ப யோசிச்சு பார்க்கும் போது தேவனுடைய வார்த்தையில கர்த்தர் இயேசுவே நேரடியா இதற்கு அடையாளம் காண்பிச்சிருக்கிறார். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்னன்னா, அவங்க தேவன் மேல என்ன செய்யணும்? அன்பு வைக்கணும், அன்பு கூறணும். அதுதான், அதுதான் தேவனுடைய நீதி, அவருடைய வார்த்தை. இதை பற்றி சில வசனங்கள் படிக்கலாம். அப்படி தேவன் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? ஒருவேளை நம்ம சொன்னோம் மத்தேயு நீங்க வாசிச்ச அந்த 22 அதிகாரத்தில் வாசிச்ச வசனத்துக்கு பரலோக வாசியா மாறணும்னா, இந்த ஒரு அழிந்து போகிற சரீரத்தில் இருந்துட்டு அறியாமைக்குரியவரா நீ மாறணும்னா தேவன் மேல அன்பு வைக்கணும்னு நம்ம சொன்னோம். ஒருவேளை அந்த பாயிண்ட் உட்கார்ந்தானா, நம்ம பேசுற பாயிண்ட் ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியா மாறுவதற்கு தான் இந்த வசனமா, இல்ல ஒரு நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு இந்த உலகத்திலே நித்திய ஜீவனக்குரியவனா வாழ்வதற்கு தான் இந்த வசனமா? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. லிட்டரலா வசனத்தை பார்த்தா என்ன சொல்லுது? நியாய பிரமாணம் சம்பந்தப்பட்டதா சொல்லுது. அதுதான் பிகினிங்லே சொல்லுவோம். லிட்டரலாவும் பார்க்கணும், ஸ்பிரிச்சுவல் தாட்லையும் பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் தாட் எடுத்து பார்த்தா அது அழியாமை சம்பந்தப்பட்ட வார்த்தை. எப்படி உறுதிப்படுத்தலாம்? உண்மையிலேயே தேவன் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்ன கொடுப்பா? அப்போஸ்தலர் பவுல் பேசுறார் 1 Corinthians 9:1. இந்த இடத்துல வசனம் எப்படி இருக்குது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. என்ன வார்த்தை வருது? தேவன் மேல யார் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்காக தேவன் ஒண்ணு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படி அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறத கண் காணாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் அறியாது, மாம்சம் அதை உணராது. எதுதான் உணரும்? ஆவிதான் உணரும். அது என்ன என்ன அப்படி அவர் ஆயத்தம் பண்ணிருக்கிறார்? அழியாமை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். யாருக்கு? தேவனால் அன்பு கூறப்பட்டு மறுபடியும் இவர்கள் தேவன் மேல் அன்பு கூறப்பட்டு வாழ்றவங்க யாரோ அவர்களுக்காக தேவன் வச்சிருக்கிறார் அழியாமை, திவ்ய சுபாவம். அதை பற்றி வசனம் இருக்குது Romans 8:17. நாம் பிள்ளைகளானால் நம்ம யார்? சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாரிசு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி. அப்படி தேவனுக்கு சந்ததினா நம்ம யாருக்கு சந்ததி? கர்த்தருக்கு நம்ம தான் சந்ததி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா என்ன ஆசீர்வாதத்தில் இருக்கிறார், நம்முடைய கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தில் இருக்கிறார், அதே ஆசீர்வாதத்துக்கு யாரும் போவா? இந்த சுதந்திரரும் போவாங்க. அதுதான் யாருன்னா சரீரங்களாக தேவன் மேல அன்பு கூறுகிற நமக்கு தேவன் கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இன்னொரு வசனம் படிங்க, 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 1:4. நம்மளும் ஒரு அழியாததும் வாடாததும் ஆகிய ஒரு நிலைக்கு நம்ம போகணும். அதுக்காகத்தான் நம்மள இந்த பூமியில அவர் வச்சிருக்கிறார், ஒரு வாய்ப்புல நம்மள வாழ வச்சிருக்கிறார். வசனம் இருக்கு, அழியாததும் வாடாததும், அதுதான் இம்மார்டாலிட்டி. மரணமே நம்மை நெருங்க முடியாத, மறிக்கவே முடியாத நிலை. தெரியும், இது நமக்கு ஒரு சபை பெறப்போகிற ஒரு ஸ்டேஜ், ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் இயேசு அந்த ஸ்டேஜுக்கு போனாரு, அதுக்கப்புறம் அவர் சரீரத்தில் பட் இந்த பாயிண்ட் எதுக்காக நம்ம பார்க்கிறோம்னா, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம் அந்த லிங்க் உங்களுக்கு ஃபாலோ பாயிண்டே. தேவன் அன்பு கூர்ந்தா நம்ம அன்பு கூறணும், அப்படி நம்ம அன்பு கூர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், அழியாமை கிடைக்கும். அழியாமைக்காக அன்பு கூறக்கூடாது, பட் அந்த அன்பு கூறணும்ன்ற பாயிண்ட்டுக்கு ஆதாரமா வசனங்கள் இருக்கும் போது அந்த வசனங்கள் அந்த வெளிச்சங்களை நமக்கு காமிக்கும். இப்ப அழியாமை கிடைக்கும், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த அழியாமை கிடைக்கிறதுக்கு நம்ம தேவன் மேல அன்பு கூறணும். அந்த அன்பு கூறுகிற விஷயத்த இப்ப நம்ம எங்க எழுதிட்டு செக் பண்ணணும்னா, நம்முடைய கான்சென்ட்ரேஷனோட, நம்முடைய உடன்படிக்கையோட செக் பண்ணி பார்க்கணும். நம்முடைய உடன்படிக்கைக்கும் அழியாமைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நம்முடைய கான்சென்ட்ரேஷனுக்கும் இந்த இம்மார்டாலிட்டி, இந்த அழியாமைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா, நிச்சயமா தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு இருக்கு? இந்த உடன்படிக்கை நல்லபடியா நமக்குள்ள வளர்ந்து முழுமை அடைஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அழியாமை. இந்த உடன்படிக்கை, ஆரம்பிக்கப்பட்ட உடன்படிக்கை நமக்குள்ள வளர்ச்சி அடையல, தளர்ச்சி ஆகுது, பின்னோக்கி போகுதுன்னா நமக்கு என்ன கிடைக்காது? அழியாமை கிடைக்காது. எரேமியா 8:20. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 8:20. நிறைவேற்றாதவர்கள், ஓரளவு வளர்ந்து முழுமை அடையாதவர்கள், அவர்கள் என்ன வாங்குறது இல்லைன்னா, அழியாமை எனப்பட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை. அவங்க என்னதான் சொல்றாங்க, எல்லா காலங்களும் வந்துச்சு, எல்லா காலங்களும் போச்சு, ஆனா நாங்க என்னவே பண்ணல, எங்களுடைய ரட்சிப்பை முழுமைப்படுத்தவில்லை. அப்ப சகோதர சகோதரிகளை திங்க் பண்ணி பார்க்கணும், கான்சென்ட்ரேஷன் அது வளர்ந்துட்டு போய் முழுமை அடையணும், நிறைவேறணும். அப்படி நிறைவேறினா நமக்கு அழியாமை கிடைக்கும். நம்ம கேள்வி, அந்த கான்சென்ட்ரேஷனை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் பவுல், ஒன்று செய்கிறேன், என்னுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுகிற பாதையில நான் முயற்சிக்கிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன் சொன்னார். அதுதான் ஒன்று செய்கிறேன். அந்த ஒன்று நமக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா செயல்படணும், செயலாற்றப்படணும்னா அது எப்படி பிரதிபலிக்கணும்னா, தேவன் நம் மேல் வச்சிருக்கிற அன்பு போல நம்மளும் தேவன் மேலையும் அவர் குமாரன் மேலையும் என்ன காமிக்கணும், அன்பு காமிக்கணும். இப்படி நம்ம காண்பிக்கக்கூடிய இந்த அன்புக்கும் நம்முடைய உடன்படிக்கையின் நிறைவேறுதலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. எப்படி தொடர்பு இருக்கு? தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், அறியாமை கிடைக்கும். தேவனோடு பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றினவங்களுக்கு என்ன கிடைக்கும், அழியாமை கிடைக்கும். அப்ப சிம்பிளா என்ன லிங்க் கிடைக்குது? ஒருத்தர் தேவனோடு பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றணும்னா அவர் தேவன் மேல என்ன வச்சுக்கணும், அன்பு வைக்கணும். அந்த லிங்க் தான் நம்ம இருக்கணும். அதுதான் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் சொன்னோம், இதை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஒன்று செய்வதற்கு நமக்கு முக்கியமான ஒன்று என்னன்னா, லவ். லவ், அந்த அன்பு எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளால கான்சென்ட்ரேஷனை வளர்க்க முடியும், கான்சென்ட்ரேஷனை நிறைவேறதுக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியும். அதுதான் நிறைய வசனம் இருக்கு. ஒன்று யோவான்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அந்த அன்பு பத்தி தான் இருக்கும். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும் இல்லைங்களா? அன்பில்லாதவன் தேவனை அறியாது, இதெல்லாம் என்ன வார்த்தை இருக்கு. அந்த லவ் ரொம்ப ரொம்ப நமக்குள்ள முக்கியமான ஒன்று. நம்ம ஒரு உண்மையான உடன்படிக்கைக்கு உரியவங்க அப்படின்றது எதை காமிச்சுனா, இந்த அன்பு தான். சரி, ஓகே, நம்ம இருக்குது அன்புட்டாலே அது இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் புரியும், ஆனா அதனுடைய செயல்பாடு யாருக்கும் தெரியாது. அதுபோல கான்சென்ட்ரேஷன் வளர்க்கிறதுக்கு அன்பு தானே, எங்களுக்குள்ள அன்பு இருக்குது தேவன் மேல அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். பட் உண்மையிலே நம்ம தேவன் மேல அன்பு உள்ளவங்க தானா? நமக்குள்ள அந்த அன்பினுடைய விஷயம், தேவன் மேல உள்ள அந்த அன்பினுடைய விஷயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? நான் இதுவரை என்ன பேசுறேன்னா, பிறர் மேல வைக்கிற அன்பை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல ஒரு வேலை வரலாம், ஊழியம். பட் நாம் பிறர் செய்யக்கூடியதுல வரும். நமக்கு நாமே செய்யக்கூடியதுல முதலாம் பிரதான கற்பனை என்னன்னா, தேவன் மேல நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்ப அந்த அன்பு கூறுகிற விஷயத்துல நம்ம எப்படி செயல்படுத்தலாம்? நமக்குள்ள இருக்குதா இல்லையா தேவன் மேல அன்பு? செக் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குது, ரொம்ப பிரசித்தம். அநேக பாடங்கள் அந்த வசனம் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். மத்தேயு சுவிசேஷம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை தான். ஒரு இடத்துல சொன்னார், நீங்க பரலோக வாசியா மாறணும்னா ஃபர்ஸ்ட் தேவன் மேல அன்பு கூறுங்க. இந்த இடத்துல பேசுறா, அப்படிப்பட்ட தேவன் மேல அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளா தான் நீங்க இருக்கீங்கன்னா, அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் உங்க வாழ்க்கையில? எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில குரோத் கொடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆதாரம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த இடத்துல அந்த முதலாவது வரக்கூடிய வார்த்தை கூட போன முறையில் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, முதலாம் பிரதான கற்பனை. அங்க என்ன நம்பர் சொன்னோம்னா 4413 புரோட்டோஸ். இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை அதுக்கு லிங்கான வார்த்தை தான். முதலாவது இடத்துல 4412 புரோட்டோன் அப்படின்ற வார்த்தை வரும். இதுக்கு சில டிஃபரெண்ட் தான், ரெண்டுமே ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தை தான். ஃபர்ஸ்ட் வரும், சீப் வார்த்தை கூட வரும். பட் ஒரு சில டிஃபரெண்ட் இதுக்குள்ள இருக்குது. என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை எடுத்தேனாலும் அதுல ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயம் தான் இருக்கும். ஒரு நாள் அல்லது ஒரு காலம் நீங்க செலவழிக்கிறீங்கன்னா, அந்த காலம் செலவழிக்கிறது முக்கியமான முதன்மையான நோக்கம் தேவனுடைய ராஜ்யம் பற்றி தான் இருக்கும். அதான் சீப் முதன்மை. ஆனா எதன் அடிப்படையில முதன்மை? சில விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துறீங்கன்னா, உங்களுடைய சிந்தைகளை அதுல நீங்க செலவழிச்சுக்கிட்டுருக்கிறீங்க, உங்களுடைய மற்ற எல்லாத்தையும் அதுல செலவழிச்சுக்கிட்டுருக்கிறீங்கன்னா, அதனுடைய முதன்மையானது தேவனுடைய ராஜ்யம் பற்றியதாகத்தான் இருக்கும். இதுதான் கர்த்தர் சொன்னது. முதலாவது தேவ ராஜ்யம்னா, சில பாடங்களை நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு இந்துக்கள் மாதிரி ஏதோ ஒன்னா ஒரு கடை ஓபன் பண்ண உடனே ஒரு பக்தி பாடல் போட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிட்டு மற்றபடி தன் இஷ்டத்துக்கு வாழ, அதை பத்தி பேசலாம். இது என்னன்னா, சீஃப் ஒரு வேலைக்கு போற அந்த வேலையினுடைய முதன்மை சீஃப் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம். படிக்க போறோம், எதற்காக போறோம்? தேவனுடைய ராஜ்யம். குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம். இதுதான். இல்ல கூட நான் இது பண்ணினா இதுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னா, ஒரு க்வெஸ்சன் போடணும். அந்த இடத்துல கர்த்தருடைய சீஷர்களா இருந்தா, உண்மையாக தேவன் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறவங்களா இருந்தா, நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய செயலா இல்லைனா க்வெஸ்சன் போடணும். ஏன் அப்படின்னா, அங்க நம்முடைய கான்சென்ட்ரேஷன், அங்க நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு அளவிடப்படுது, அங்க அது மெசர் பண்ணப்படும். எந்த விஷயத்திலையும் சகோதர சகோதரி, அதனாலதான் பாக்குறோம் பொதுவா பேசும்போது, இந்த கடைசி காலத்துல உடன்படிக்கைக்கு உரியவங்க பண ஆசை இல்லாதவங்களா இருங்க, சுயநலம் இல்லாதவங்களா இருங்க, எது மேலையும் விருப்பங்கள் கவனங்கள் வைக்காதீங்க, இதெல்லாம் பொதுவான விஷயங்களா சொல்லுவோம். பட் ஆவிக்குரிய முறையில கவனங்கள் பார்த்தா கூட, கர்த்தர் இயேசு அவர் ஆரம்ப கால சபைக்கு அதான் சொன்னார், நீ முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியின் தேடு. பெயர் கிறிஸ்தவர் வீட்டுல அந்த வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அப்படி தேடிட்டா என்ன கொடுப்பாரு? பின்னாடி எல்லாம் கொடுப்பாரு, கார் வண்டியில இருந்து எல்லாம் கொடுப்பாரு நினைக்கிறாங்க. பட் என்ன கொடுப்பாருனா, இப்ப நம்ம பேசுறமே, ஒன்று செய்கிறேன், என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக நான் அர்ப்பணிக்கப்பட்டு நான் வாழணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு அதை நோக்கி நான் ஓடுறேன்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி உங்களுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு, உங்களுடைய உடன்படிக்கை வளர்வதற்கு, நீங்க தேவன் மேல் வச்சிருக்கிற அந்த அன்பு உங்களுக்குள்ள பெருகுவதற்கு வேண்டிய எல்லாம் உங்களுக்கு அவரு கொடுப்பார். வேண்டிய எல்லாம் கொடுப்பார். என்னென்ன கொடுப்பார் வேண்டியது? ஜீவன் வேணும், கால் நடக்கணும், கண் பார்க்கணும், காது கேட்கணும், எல்லாம் உலகத்திற்குரியது தான். அதெல்லாம் உட்பா எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அங்கமாக வாழ்வதற்காக. நல்ல புஷ்டியா வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது, படிச்சு பெரிய பட்டதாரியா ஆகிறதுக்காக இல்லை. இந்த உலகத்துல ஒரு பெரிய செல்வமான மாறி பெரிய ஒரு ஐஸ்வர்யவனா இருந்து இந்த உலகத்துக்கு மத்தியில தலை சிறந்தவனா நிற்பதற்காக கிடையாது. எந்த நோயும் அண்டாதவனா பலனோட இருந்து சண்டை போடுறதுக்காக இல்லை. எதுக்காக? தேவனோடு பண்ண உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை ராஜ்யத்துக்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீ நிறைவேற்றுவதற்காக வேண்டிய யாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? தருவார். இதுதான் அவசரமாய். எனவே தேவன் மேல் வச்சிருக்கிற அந்த அன்பு, அந்த அன்புல நம்ம பெருகுவதற்குரிய வழிகள் பார்க்கணும்னா இப்படித்தான் தேவன் காண்கிறார். நெக்ஸ்ட் ஒரு வசனம் படிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இது சம்பந்தமான வசனம். மார்க்கு சுவிசேஷம் 8:35. எஸ், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஜீவன் இழக்கிறதுனா என்ன? வேலை பார்த்தாதான் சாப்பாடு, படிக்கலைன்னா ஒண்ணும் முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். இது போல இந்த வருமானங்கள் கண்டிப்பா நான் பெருக்கி ஆகும், இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. இதெல்லாம் என்னது? ஜீவன். இந்த ஜீவன் உலக மனுஷர்கள் இப்படித்தான் செலவழிச்சுக்கிட்டு, அவங்க செலவழிக்கிற மாதிரியே நீங்களும் செலவழிச்சீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்? ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணாதவருக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் பிலிப்பியர் 3ல, லாபமா இருக்கிறவைகளை நான் என்ன பண்ணேன், நஷ்டங்கள் இருக்கேன். இது லாபம் தான், நான் நினைச்சா அப்படின்னா போலாம், அது லாபம் தான். இங்க பாதி அங்க பாதி தாராளமா இருக்கலாம். சபைக்கு வரும்போது ஒரு கான்சன்ட்ரேட்டர், ஜாபுக்கு போகும்போது ஒரு உலக மனுஷன், ஒரு ஆபீசர் நான் இருக்கலாம். பட் அது எனக்கு லாபமா இருந்தாலும் நான் நஷ்டமாக, எதற்காகனா நான் ஒரு கான்சன்ட்ரேட்டர், நான் ஒன்று செய்யணும், நான் என்ன செய்யணும், என் உடன்படிக்கையை நான் முழுமையை அடைக்கணும், நான் முழுசா வளர்த்து நான் நிறைவடைக்கணும். அப்படி நிறைவடைக்கணும்னா தேவன் மேல நான் அன்புள்ளவனா இருக்கணும். அப்படி தேவன் மேல நான் அன்புள்ளவனா இருக்கும் போது இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எதுவுமே அவைகள் பெரியவைகள் அல்ல, அவைகள் நஷ்டமாகும், நஷ்டமாகும். அதைத்தான் நம்ம பொதுவா பேசுவோம். தேவனுக்காக ஊழியம் செஞ்ச சில காலங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், சத்தியத்துக்குள்ள வராததுக்கு முன்னாடி. உடல் பலவீனமா இருக்கும், ஆனாலும் ஊழியத்துக்கு போயே ஆகும். என்ன பதில்? உடல் பலவீனமா இருக்கு, தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்? பலன் கொடுப்பார். அவருடைய வேலையை நான் செய்யறதுனால எனக்கு பலன் கொடுப்பார். இது அசத்தியத்தில் இருக்கும்போது. சத்தியத்துக்குள்ள வந்த உடனே என்ன நடக்கும்? பலவீனமா இருக்கிறோம், தேவனுக்காக வேலை செய்யறோம், அப்ப தேவன் பலன் கொடுப்பாரா இல்ல பலவீனம் தான் கொடுப்பார்? கஷ்டமா இருக்குது, ஆனாலும் தேவனுக்காக காணிக்க கொடுக்கிறோம், ஊழியத்துக்காக கொடுத்ததுனால தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு? நிறைய கொடுப்பாரா? அப்படி எடுத்தோம்னா சகோதர சகோதரிகளே, வசனம் கர்த்தர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தன் ஜீவனை இழக்கணும், அதை இழந்தா ஜீவன் பெறுவார். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜீவன் எதை குறிக்குதுன்னா, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையை நம்ம இழக்கணும். தரித்திரரா மாறணும், வியாதி உள்ளவரா மாறணும், ரொம்ப பலவீனம் உள்ளவங்களா, இயலாதவர்களா, மக்களால அற்புதங்களாக ஒதுக்கப்படக்கூடியவங்களா நம்ம மாறணும். எல்லாம் நமக்குள்ள இருக்கும், உடல் பலம் இருக்கும், என்ன வார்த்தை பேசணும், ஞானம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா பேச மாட்டோம். ஏன் பேசுறது இல்ல? ஜீவன் நமக்குள்ள என்ன ஆகணும்? இழக்கப்படணும். ஜீவன் ஒருத்தருக்குள்ள எப்ப போகும்? காசு பணம் இல்லைன்னா ஜீவன் போகும் இல்லைங்களா? நல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா ஜீவன் போகும். பிரச்சனைகள் போராட்டங்களுமா இருந்தா என்ன போகும்? ஜீவன் போகும். இதெல்லாம் ஜீவன் இழப்பதற்கான வழிகள். ஆனா அதற்குரிய காரணிகள் என்ன? உங்கள் தரித்திரத்தினுடைய காரணம் எது? உங்க தப்பா இல்ல தேவ ராஜ்யத்து நிமித்தமா? கேள்வி. உங்க உடல் பலவீனமாயிடுச்சு, உங்களுடைய பாவத்து நிமித்தமா இல்ல தேவனுக்காக நீங்க செஞ்ச ஊழியத்து நிமித்தமா? கேள்வி. இல்ல பதில், என்னுடைய சொந்த குடும்பத்துக்காக நான் பேசேன், அதனால ஆயிடுச்சு, நான் கூட நீ கொஸ்டின் மார்க் தான் போடணும். அப்ப இதெல்லாம் என்னதான் அர்த்தம் பிடிக்குது? கர்த்தரே சொல்லியிருக்கிறாருன்னா, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும். அந்த சுவிசேஷம் குறிக்குது ராஜ்யம், ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகள். அது நிமித்தமாக ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை இழந்தால் அது அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மேலான ஜீவன் பெறுவதற்கு வழி நடக்கும். அதுக்கு சகோதரர் சொல்லும் போது பணம், பேர், புகழ், பதவி, இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகள் இவைகளை எல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் இலக்கணம். சத்தியத்துக்கு வரலைன்னா ஒருவேளை பெரிய ஆளா இருக்கும் உலகத்துல, ஆனா வந்தது நிமித்தம் என்ன ஆயிருக்கும், சின்னாள் ஆயிருக்கும். எந்த இடத்துலனா உலகத்துல, ஆனா எங்க நம்ம பெரிய ஆள், அங்க பெரிய ஆள். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் பத்தி சொன்ன போது வார்த்தை இருக்கீங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:11 நம்ம பார்ப்போம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யாரை பார்க்கணும், பெரியவன் ஒருவனும் இல்லை, யோவான் ஸ்நானகனை பார்க்கணும். ஆனாலும் பல்லோகத்தில் சிறியவன் இந்த யோவானை விட பெரியவன். ஏன்னா இந்த பூமி பார்த்தனா இதை விட என்னைக்குமே எல்லா விஷயத்திலும் உயர்ந்தது வான் அல்லது பரலோகம். அப்ப அந்த பரலோக வாசிகளை நம்ம மாறும் போது இந்த பூமி நம்மளுக்கு தாழ்த்தப்படும். இந்த பூமியினுடைய ஈர்ப்புகள் எல்லாமே நமக்குள்ள தாழ்த்தப்படணும், இழக்கப்படணும். அப்படி எல்லாம் இருந்தா தான் நம்ம ஃப்ரீயா என்ன பண்ண முடியும்னா பரலோகத்துல ஒரு அங்கங்களாக நம்ம மாற முடியும். இதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், ஒன்று செய்கிறேன், என்னுடைய உடன்படிக்கையை தனிப்பட்ட முறையில தேவனுடைய ராஜ்யத்திற்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்து தேவன் மேல நான் வச்சிருக்கிற அந்த அன்பை எந்த ஈர்ப்புகள் என்னை பிடிக்க முடியாதபடிக்கு உண்மையான அன்பா நான் பிரதிபலிச்சு நான் கடந்து போறேன். இதுதான் அவர் பர்சனலா சொன்ன விஷயம். வேணா மீண்டும் படிக்கணும் அதே வசனம், பிலிப்பியர்ல சில வசனங்கள் தள்ளி அந்த வார்த்தை வரும். 3:20 பிலிப்பியர். ஆமா, அவர் பேசின விஷயங்கள் பேசிட்டு கீழே இறங்கி என்ன வார்த்தை சொல்ல வரார்னா, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல. அப்போ லாபமா இருந்ததை நஷ்டம்னு விட்டேன், எவ்வளவு நாள் விட்டேன், இல்ல எந்த விஷயத்துல விட்டேன், இல்ல எவ்வளவு காலம் நான் விட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் நாள் கிடையாது. நான் அடைந்தாயின் முற்றிலும் தேடினவன் நான் எந்ததில்லை, நான் ஆசையாய் தொடர்கிறேன். எவ்வளவு நாள் தொடர்வாரு அப்படி கேட்டா அதுக்குதான் ஆன்சர் கொடுக்கிறாரு, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல. நம்ம பரலோகம் போறவரையும் நமக்குள்ள இது என்ன ஆகணும், தொடரணும். எது எது தொடரணும், தேவன் மேல, தேவன் நம்ம மேல வச்சார் அன்பு, அது போல நாமும் தேவன் மேல வைக்கிற அன்பு அது தொடரணும். அந்த அன்பு தொடர்றது எப்படி தெரியும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை நம்ம தேடணும். ராஜ்யத்திற்குரியது அதாவது தேவனுக்கான வாழ்க்கை, நம்முடைய உடன்படிக்கைக்கான வாழ்க்கையாகவே நம்முடைய முழு வாழ்க்கையும் செலவாகணும். எது செஞ்சாலும் அதுல முதன்மையை எதிர்க்கணும்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதுதான் ஒரு வார்த்தை இருக்குது நினைக்கிறேன், 1 Corinthians 10 நீங்க புசித்தாலும் குடித்தாலும் நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்க. அவங்களுக்கு கனம் மகிமை உண்டாகிறபடி உங்க வாழ்க்கையை வாழுங்கள். அப்போஸ்தலர் பவுல் பேசு, நீங்க எதை செஞ்சாலும். அதுதான் அர்த்தம் என்ன குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு சொன்னபடி முதலாவது தேவ ராஜ்யம் அவர் நீதி. அதை தேர்தல்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அது தேவனுக்கும் அவர் குமாரனுக்கும் கனம் ஏற்படுகிறதாக இருக்கணும். ஒரு வார்த்தை பேசினா கூட, ஒரு காட்சி பார்த்தா கூட, சகோதர சகோதரிகளை இதைத்தான் சொன்னாரு. இந்த ப்ராசஸிங் மரணம் வரையில, நம்ம குடியிருப்புக்கு நம்ம போய் சேர்ற வரையில நமக்குள்ள நடக்கணும். இப்படி நடக்கக்கூடிய இந்த நடத்திப்பு ஒருவேளை இன்னைக்கு நம்ம பாடம் கேட்கிறோம், அருமையான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள உண்டாகும். சில தவறுகள் இருக்கும், ஐயோ இந்த விஷயம் நான் வேற மைண்ட்ல நான் இதுல நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த காரியத்துல. எனவே இந்த நாள்ல இருந்து அந்த ஒன்று செய்கிறேன், என் உடன்படிக்கைக்கு பிரயோஜனமாக தனிப்பட்ட முறையில தேவன் மேல அன்புள்ளவனாய் என்னை மாற்றிக்கொண்டு என்னுடைய நோக்கத்தை நான் சேஞ்ச் பண்றேன்னு சில முயற்சி நம்ம எடுக்கலாம், நல்லது. சில ரிசல்ட் நம்ம கூட நடக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது. ஆனா நடந்திருக்கிற அந்த ரிசல்ட் கண்டினியூ ஆகணும்னா, நமக்குள்ள தொடரணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு கேட்டு 1 week கழிச்சு விட்டுறது, 1 month கழிச்சு விட்டுறது கிடையாது. அது வந்து பர்சனலுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆரம்பிச்சு அந்த ஆரம்பம், அந்த முயற்சி, அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ள தொடர்ந்துகிட்டே போகணும்னா நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு கூட அப்போஸ்தலர் பவுல் அதே பிலிப்பியர் ஆலோசனை கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:8 எஸ் உங்களுடைய சிந்தை பத்தி சொல்ற, நீங்க யோசிக்கிற யோசனை அது ரொம்ப முக்கியம். நீங்க சில தீர்மானங்கள் எடுக்கிறீங்க உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு, அந்த தீர்மானம் உங்களுக்குள்ள நிலைக்கணும் தொடரணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க சிந்தையில ஒரு விசேஷித்த எண்ணம் உள்ளவங்களா நீங்க இருக்கணும். என்ன மாதிரி எண்ணம் உள்ளவங்களா இருக்கணும்னா, உண்மை உள்ளவைகள் எவைகள், ட்ரூ, இது மெய், இதுதான் சத்தியம், அந்த சத்தியத்திற்கு அடுத்த காரியத்தில் என்னைக்கு கவனம் உள்ளவங்களா இருக்கணும். இரண்டாவது என்ன சொல்றார், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா ஹானஸ்ட், கனம் உள்ளவைகள் எவைகளோ, உயர்வானவைகள் எவைகளோ, அது மேலதான் உங்களுடைய எண்ணங்கள் கவனங்கள் இருக்கணும். ஒழுக்கம் சொன்னே சரீரம் பத்தி நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை அதெல்லாம் உண்மையிலே ஒருத்தர் கான்சன்ட்ரேட்டடா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவர் பார்க்கும் போது தேவனுடைய நாமத்துக்கு அல்லது ஒரு உயர்வான வாழ்க்கை, சத்தியத்திற்கான ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டியவைகள் எது, அது மேலதான் கவனம் இருக்கணும். நீதி உள்ளவைகள் எவைகள், கரெக்டான வார்த்தை எது, நீதி தேவனுடைய சத்தியம், அந்த சத்தியத்தின் மேலேயே கவனம் இருக்கணும். அது உங்க வாழ்க்கையில பிரதிபலிச்சுட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லலாம்னா ஒரு சத்தியத்துக்கு சாட்சிகளா நம்முடைய லைஃப் இருக்கும். அடுத்தது பார்க்கணும், கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பியூர், தூய்மை, சுத்தம் உள்ளவைகள் எவைகளோ சொல்லலாம். அது எதை குறிக்குது, சுத்தம் உள்ளவைகள் அப்படின்னா நம்முடைய இருதயம் குறிக்குது. இதுல போடப்பட்டிருக்கிற வார்த்தை கடைசியில் முடிக்கிறார் இல்லைங்களா, சிந்தித்துக் கொண்டிருங்கள், அந்த சிந்தனை இருதய சம்பந்தப்பட்டது. அப்ப இருதயத்துல சுத்தம் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னா, சுயநலம் இல்லாதவங்களா இருந்தார். அதுதான் கடைசியாக என் சகோதரரே, நீங்க இப்படி எடுக்கக்கூடிய சில தீர்மானங்கள், உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள், தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு உங்களுக்குள்ள நிலை கொண்டிருக்கணும் தொடரணும்னா, நீங்க சுயநலம் இல்லாதவங்களா இருக்கணும். இருக்கிற ரசல் அந்த கற்புள்ளவைகள் அதாவது பியூர் எனப்பட்ட வார்த்தைக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிப்ளிக்கல் அருமையான கமெண்ட்ஸாக அது இருக்குது, நீங்க அதை செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்குறோம், அன்புள்ளவைகள் எவைகளோ இல்லைங்களா, அன்பு, அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும். பழி வாங்குற விஷயங்களோ, ஒருத்தரை ஒருத்தர் புறம் கூறுகிற விஷயங்களோ, குறை சொல்லுகிற விஷயங்களோ இல்லை, அன்புள்ளவைகள் எவைகள், அதுல உங்க சிந்தை இருக்கணும். குறை காணுகிற விஷயங்கள் உங்க சிந்தை அதுல போக வேண்டாம். நிச்சயமா யோசிச்சா சொல்லும், குறை கண்டுபிடிக்கலாம். அன்பு, அன்புல மாத்திரம் நம்முடைய கவனங்கள் இருக்கணும். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி, நன் மதிப்பு சொல்லலாம், குட் ரிப்போர்ட் ஆங்கிலத்துல பாத்தீங்க, நல்ல ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய செயல் எது, அதுல உங்க சிந்தையை வைக்கணும். நல்ல சாட்சி கொடுக்கக்கூடியது தேவனுடைய ஜனங்களால, தேவனால நல் சாட்சி பெற்று தரக்கூடியவைகள் எவைகள், அதை நீங்க சிந்திங்க, அதை சிந்திங்க. ஏதோ ஒரு உலக மனுஷனை போல பெரியாலும் அந்த எண்ணத்துல சிந்திக்காதீங்க. நல்ல சாட்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செயல் எது, அது மேல உங்க கவனம் வைங்க. நெக்ஸ்ட் சொல்றார், புண்ணியம் எதுவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறப்பு, சிறப்பு வாய்ந்தது எது. புண்ணியம்னா ஏதோ தமிழ் வார்த்தையை பார்க்கும் போது பிற்காலத்துல சில பலன் வரும் நம்ம நினைக்கிறோம், அந்த இடத்துல அப்படி வர்றது இல்ல, விர்ட்யூ அந்த ஆங்கில வார்த்தை யூஸ் பண்றாங்க. அது என்ன அர்த்தம் பிடிக்குதுன்னா, சிறப்பு, உங்களுக்கு சிறப்பு உள்ளவைகள் எதைகள், நீங்க செய்யக்கூடிய செயல் சிறப்புனா என்ன அர்த்தம், உனக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமானவைகளா இருக்கணும், அப்படிப்பட்டவைகள் மேல உங்களுடைய கவனங்கள் வைங்க. புகழ், புகழ்னா என்ன அர்த்தம், மற்றவர்களால விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளால அப்ரிசியேட் பண்ணப்படக்கூடிய காரியங்கள் நீங்க சிந்திங்க. இந்த எட்டு விஷயங்கள், இது முழுக்க முழுக்க இருதய சம்பந்தப்பட்டது, இல்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இவைகள் குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த விஷயங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தா என்ன பலன் கிடைக்கும்னா, இது போல சில ஆவிக்குரிய கூடுகையில இல்ல பர்சனலா தேவன் சில விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை தயார்படுத்துவார், அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவோம். அந்த செயல்பாடு ஒரு காலத்தோட நின்றாமல் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். கர்த்தரை நம்ம சந்திக்கிற வரையில், மறுரூபமாக்கப்படுற வரையில தொடர்ந்துகிட்டே, அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம இருதயத்துக்குள்ள சில எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த எண்ணங்கள் தான் இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். அதனாலதான் அவர் யூஸ் பண்ற வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, கடைசியாக. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, அப்போஸ்தலர் பவுல் அதை சொல்ல வராரு, எல்லாம் பார்த்திருக்கீங்க. கடைசியாக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எட்டு விஷயத்தை நீங்க செயல்படுத்தணும். உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படிப்பட்டவைகளா இருக்கட்டும். அப்படி இருந்தா என்ன நடக்கும்னா, அது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரதிபலன், ஒரு ஆசீர்வாதம். ஒன்று செய்கிறேன், என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை ஒரு உண்மையான உடன்படிக்கைக்குரியவன் எப்படி வாழணுமோ அது போல முதன்மையான தேவனின் மேல அன்பு வச்சிருக்கிற வாழ்க்கையாக நான் வாழ்வேன். அப்படி எடுக்கிற தீர்மானங்கள் நான் தொடர்ந்து செய்வதற்கு இந்த ஆலோசனை, அப்போஸ்தலர் பவுல் காண்பிச்சிருக்கிற இந்த வழிமுறைகள் நம்மளுக்கு பேருதவியாக இருக்கும். எனவே இந்த அன்பு எனப்பட்ட இந்த ஒரு பாகம் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அந்த அன்பு நாம் தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு. நாம் தேவன் மேல் அன்பு வச்சிருக்கிறோம் என்பது எப்படி காண்பிக்கப்படும் அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை முதன்மையா எதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் காசு பணத்தை பார்த்து பின்னாடி போயிடுறோமா? இதெல்லாம் எது எதை காண்பிக்குதுன்னா, நம்ம தேவன் மேல் வச்சிருக்கக்கூடிய அன்பை அது காண்பிக்குது. அப்படி உண்மையான தேவன் மேல நம்ம அனுபவிச்சிருக்கும் போது அது இந்த உலக பிரகாரமா நமக்குள்ள வளர்ச்சிகளையோ முன்னேற்றங்களையோ கொண்டு வராது, தளர்ச்சிகளை தான் கொண்டு வரும். அதனாலதான் ரட்சகர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறது. அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் நம்ம அந்த ஒன்று செய்யணும், நம்ம உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற பாதையில நம்ம பிரயாணிக்கும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இது பெரிய விஷயம் இந்த கான்சென்ட்ரேஷன். எனவே சீஷர்களை பார்த்து கேட்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். எவ்ரிடே நம்முடைய கான்சென்ட்ரேஷனை பற்றிய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். எனவே இதுதான் முதலாவது பாகமா இருக்குது. கேட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி இருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய உடன்படிக்கையை புரிந்து கொண்டு அதற்கே உரியவர்களாக வாழ்வதற்கு தேவன் தாமே ஒரு ஆவிகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவர்கள் யாவரையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.